பொதுக்காலம் 20 ஞாயிறு ஞாயிறு சிந்தனை.
எனதருமை அன்புள்ளங்களை, வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்பது எனக்கு மிகவும் பிடித்த ஒரு கூற்று. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நான் இந்த எண்ணத்தை பிற மாநிலத்தவரிடம் பிற நாட்டினரிடம் சொல்லி விளக்கம் தந்து பெருமைப்பட்டிருக்கின்றேன். தமிழகத்தில் பயணம் செய்யும் வேளையில் ஒவ்வொரு ஊரின் எல்லையிலும் நமது மனதை மகிழ்விக்கும் ஒரு வாசகம் அங்கு வைக்கப்பட்டிருக்கும். எடுத்துக்காட்டாக, சென்னையை நோக்கி செல்லும்போது சென்னை மாநகரம் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது என்று பெரிதாக எழுதி வைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு ஊரின் முகப்பிலும் அந்தந்த ஊரின் பெயரால் நமக்கு வரவேற்பு தரப்படும். அதேபோல் அந்த ஊரை விட்டு செல்லும்போது நன்றி, மீண்டும் வருக என்று அந்த ஊர் நமக்கு பிரியாவிடை தரும்போது மீண்டும் வரவேண்டும் என்ற அன்பு கட்டளையிடும். அயல் நாடுகளுக்கு பயணங்கள் மேற்கொள்ளும் போதும் ஒவ்வொரு விமான நிலையத்திலும் வரவேற்பு வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கும். விமானம் தரையிறங்கியதும் வரவேற்கும் வார்த்தைகள் ஒலிபெருக்கியில் ஒலிக்கும்.
அன்பு நெஞ்சங்களே, உலகில் எந்த ஒரு நாடோ நகரமோ நீங்கள் இங்கே வரக்கூடாது, உங்களுக்கு இங்கே அனுமதி இல்லை என்று வெளிப்படையாக கூறுவதில்லை. ஆனால் நடைமுறையில் நடப்பது என்ன? நாடு விட்டு நாடு செல்பவர்களை வாருங்கள் என்று வார்த்தையால் சொல்லிவிட்டு வராதீர்கள் என்று செயல்களால் காட்டும் போக்கு பெருகி வருவதை கண்டு கலங்கி நிற்கின்றோம். அன்பு இதயங்களே, உலகம் தன்னையே ஒருமுறை சுற்றி வர 24 மணி நேரம் ஆகின்றது. இந்த 24 மணி நேரத்தில் ஒரு மணி நேரமாவது, ஏன் ஒரு 10 நிமிடங்களாவது உலகம் முழு அமைதியில் சுழல்கின்றதா என்பது பெரிய கேள்விக்குறி. நீ, நான், நீங்கள், நாங்கள், நாம், அவர்கள், நாம், அந்நியர்கள் என்று பாகுபாடுகள் வளர்ந்து வருவதால் சண்டைகள், கலவரங்கள் பெருகி வருகின்றன. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறியுள்ளது போல், சிறு சிறு துண்டுகளாக நடைபெற்று வரும் 3 உலகப் போரினால் மனித சமுதாயம் ஒவ்வொரு நாளும் காயப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது.
இக்கலவரங்களில் பெரும்பாலும் ஈடுபடுவது, காயப்படுவது, உயிர் பலியாவது யார்? இளையோரே. அன்பு நெஞ்சங்களே, ஆகஸ்ட் 17 கடந்த வியாழனன்று ஸ்பெயின் நாட்டின் பார்சலோனா நகரில் நிகழ்ந்த வெறி தாக்குதலில் மக்கள் நடந்து சென்ற நடைபாதையில் வாகனத்தை வேண்டுமென்றே ஓட்டிச் சென்று 13 பேரை கொன்ற ஓட்டுநர் ஓர் இளைஞர் என்று ஊடகங்கள் கூறுகின்றன. இந்த வன்முறைக்கு ISIS தீவிரவாத குழு பொறுப்பேற்றுள்ளது. கடந்த வார இறுதியில் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் வெள்ளை இனத்தவர் உரிமைக்காக நிகழ்ந்த ஒரு போராட்டம் மற்றும் அதற்கு எதிராக நிகழ்ந்த மற்றொரு போராட்டம் இவற்றில் ஒரு காரை கூட்டத்தில் ஓட்டி ஒருவரை கொன்றவர் 20 வயது நிறைந்த இளையவர். இறைவன் பெயராலோ இனத்தின் பெயராலோ அடிப்படைவாத குழுக்கள் செய்து வரும் மூளை சலவைக்கு பலியாகும் 1000 இளையோரை பற்றி நாம் அறிவோம்.
அன்பு நெஞ்சங்களே, 2011 ஆண்டு ஆகஸ்ட் 6 முதல் 11 முடிய இங்கிலாந்தின் பல பகுதிகளில் கலவரங்கள் நடைபெற்றன. இக்கலவரங்கள் பிளாக்பெரி கலவரங்கள் என்று அழைக்கப்பட்டன. காரணம், இக்கலவரங்களில் ஈடுபட்ட இளையோரில் பலர் கைபேசிகளில் பயன்படுத்தப்படும் பிளாக்பெரி என்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கலவரங்களை ஏற்பாடு செய்ததாக சொல்லப்படுகின்றது. இங்கிலாந்து கலவரங்கள் நிகழ்ந்த வேளையில் இளையோரை குறித்து எல்என்டிக் என்ற இளம்பெண் செய்தித்தாள் ஒன்றில் கூறியிருந்த எண்ணம் நம்மை சிந்திக்க தூண்டுகின்றது. நாளைய உலகை பற்றிய நம்பிக்கையை இளையோர் இழந்து வருகின்றனர். அதனால் இன்றைய உலகை அழிக்கவும் அவர்கள் தயங்குவதில்லை என்று அவர் சொன்னது சிந்திக்க வேண்டிய உண்மை.
அகிலம் என்றும் அன்பில் சிறக்க அடைக்கலம் நீ, மகிழ்ச்சி என்றும் மண்ணில் நிலைக்க அடைக்கலம் நீ, உறவு இன்று உயிர் படைய அடைக்கலம் நீ, உலகம் முழுதும் உன்னில் இணைப்பாய் அடைக்கலம் நீ.
அன்பு இதயங்களை, இன்றைய உலகையும் நாளைய உலகையும் குறித்து நம்பிக்கை இழந்திருக்கும் இளையோருக்கு, நாம் பிற இனத்தவர் என்று பிரிவுகளால் காயப்பட்டிருக்கும் நமக்கு இன்றைய முதல் வாசகத்தில் இறைவன் கூறும் செய்தி நம்பிக்கை தருகின்றது. நீதியில் நேர்மையில் உருவாகும் விடுதலையும் வெற்றியும் தன் மக்களுக்கு உண்டு என்று இறைவன் உறுதியளிக்கின்றார். பிற இன மக்களும் இஸ்ரேல் மக்களோடு இறைவனின் ஆலயத்தில் இணைய முடியும் என்று இறைவன் உறுதியளிக்கின்றார். இறைவாக்கினர் ஏசாயா வழியாக கூறப்படும் இந்த வார்த்தைகள் தேனாக நமது காதுகளில் பாய்கின்றன. அன்பு இதயங்களே, விவிலியத்தில் காணக்கிடக்கும் இத்தகைய உறுதிமொழிகள் பலருக்கு மன நிறைவையும் நம்பிக்கையையும் தந்துள்ளன, இன்றும் தருகின்றன. அவர்களில் ஒருவர் நமது மகாத்மா காந்தி.
தென்னாப்பிரிக்காவில் வழக்கறிஞராக பணியாற்றி வந்த காந்தி அவர்கள் விவிலியத்தை, முக்கியமாக நற்செய்தியை ஆழமாக வாசித்த பின் ஒரு தீர்மானத்திற்கு வந்தார். ஜாதிய கொடுமைகளில் சிக்கித்தவித்த இந்தியாவுக்கு கிறிஸ்துவமே விடுதலை தரும் சிறந்த வழி என்று அவர் தீர்மானித்தார். ஒரு கிறிஸ்தவராக மாற விரும்பினார். தன் விருப்பத்தை நடைமுறைப்படுத்தும் எண்ணத்துடன் அவர் ஒரு ஞாயிறன்று கிறிஸ்துவ கோவிலுக்கு சென்றார். கோவிலின் வாசலில் ஐரோப்பிய இனத்தவர் ஒருவர் நின்று கொண்டிருந்தார். அவர் காந்தியை கண்டதும் அவருக்கு அந்த கோவிலில் இடம் இல்லை என்றும், வெள்ளையர் அல்லாதோருக்கென அடுத்த வீதியில் உள்ள கோவிலுக்கு அவர் செல்ல வேண்டும் என்றும் கூறினார். அன்று அந்த கிறிஸ்துவ கோவிலில் நுழைய அனுமதி மறுக்கப்பட்ட காந்தி அவர்கள் மீண்டும் அக்கோவில் பக்கம் திரும்பவே இல்லை. கிறிஸ்தவர்களுக்குள்ளும் பாகுபாடுகள் உண்டெனில் நான் ஓர் இந்துவாகவே இருப்பது மேல் என்று அவர் தன் சுயசரிதையில் எழுதியுள்ளார்.
பிற இன மக்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். என் இல்லத்தில் அவர்களை மகிழச் செய்வேன். அவர்கள் படைக்கும் எரி பலிகளும் மற்ற பலிகளும் என் பீடத்தின் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனெனில் என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறை மன்றாட்டின் வீடு என்று அழைக்கப்படும் என்று இறைவாக்கினர் எசையா வழியாக இறைவன் சொல்வது கனவுலகே தவிர நடைமுறை உலகு அல்ல. நாம் வாழும் நடைமுறை உலகம் இன்னும் பிளவுபட்டிருக்கின்றது என்பதை நாம் நம்பும் வண்ணம் ஒவ்வொரு நாளும் கொடுமைகள் நிகழ்ந்து வருகின்றன.
அன்பர்களே, வெறுப்பை வளர்க்கும் இக்கொடுமைகளை தாண்டி நன்மைகள் நடக்கும் என்பதை எடுத்துரைக்கும் நற்செய்தி இன்று நமக்கு தரப்பட்டுள்ளது. சமுதாயத்தின் விளிம்பில் வாழ்ந்து வந்த ஒரு கனானிய பெண் நமக்கு நம்பிக்கை தருகின்றார். நல்ல பல பாடங்களை சொல்லித் தருகின்றார். தாழ்த்தப்பட்ட இனம், அவ்வினத்தில் பிறந்த ஒரு பெண் தீய ஆவி பிடித்த மகளுக்கு தாய் என்று அடுக்கடுக்காக சுமத்தப்பட்ட பல தடைகளை துணிவுடன் தாண்டி இந்த பெண் இயேசுவை அணுகி வருகின்றார். அவரை ஒரு பொருட்டாக கூட மதிக்காத இயேசுவிடம் மீண்டும் மீண்டும் அவர் வருகின்றார். இஸ்ரேல் மக்களை குழந்தைகளாகவும் பிற இனத்தவரை நாய்களாகவும் உருவகித்து பேசும் இயேசுவின் கடினமான சொற்களையும் மீறி அப்பெண் இயேசுவை அணுகி வருகின்றார். இயேசு அப்பெண்ணிடம் கூறும் கடுமையான சொற்கள் நம்மை அதிர்ச்சியடைய செய்கின்றன.
அன்பு இதயங்களே, தன் மகளை எப்படியாகிலும் குணமாக்கிவிட வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன், அதை ஒரு வகை வெறி என்று கூட சொல்லலாம், அத்தகைய வெறியுடன் அந்த பெண் இயேசுவை அணுகியிருந்ததால் இயேசு கூறிய கடினமான சொற்களையும் நேர்மறையான கண்ணோட்டத்துடன் புரிந்து கொண்டு அந்த தாய் தன் விண்ணப்பத்தை மீண்டும் மீண்டும் இயேசுவிடம் வைக்கின்றார். தளராத உறுதியான விசுவாசத்தின் ஒரு எடுத்துக்காட்டாக அந்த கானானிய பெண் நமக்கு முன் உயர்த்தப்படுகின்றார். அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று இயேசு அவரை அனுப்பி வைக்கின்றார்.
அன்பு இதயங்களே, இஸ்ரேல் மக்களுக்கும் பிறருக்கும் உள்ள பிரிவுகளை, உயர்வு தாழ்வுகளை இயேசு வலியுறுத்தி கூறிய போது அப்பிளவுகளையெல்லாம் தாண்டி இறைவனின் கருணை உண்டு என்பதை ஆணித்தரமாக உணர்த்திய கனானிய பெண்ணிடம் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் பல உள்ளன. அந்த பெண் கொண்டிருந்த விசுவாசத்தின் ஆழத்தை கண்ட இயேசு அவர் பிற இனத்தவர், அதுவும் பிற இனத்தைச் சார்ந்த ஒரு பெண் என்பதையெல்லாம் புறந்தள்ளி அவரது விசுவாசத்தை கூட்டத்திற்கு முன் புகழ்ந்தாரே, அங்கும் நமக்கு பாடங்கள் உள்ளன.
புது இதயம் ஒன்று தாரும் என் இறைவா, புது வாழ்வாய் அது மாறும் என் தலைவா.
எனது அருமை அன்புள்ளங்களே, மனதை புண்படுத்தும் கடினமான சொற்களை கொண்டு கானானிய பெண்ணிடம் பேசிய இயேசு இறுதியில் அவரது நம்பிக்கையை புகழ்ந்தார். உமது நம்பிக்கை பெரிது என்று வேற்றினத்தை சார்ந்த பெண்ணை இயேசு புகழ்வதை நாம் கேட்கும் போது, நம்பிக்கை குன்றியவர்களே என்று அவ்வப்போது இயேசு தம் சீடர்களை கடிந்து கொண்ட அந்த சொற்களும் நமது மனதில் எதிரொலிக்கின்றன. ஆம் அன்புள்ளங்களே, கிறிஸ்துவ மறையில் பிறந்து வளர்ந்து வரும் பலர் நம்பிக்கையில் குன்றியிருப்பதையும், கிறிஸ்துவை பற்றி ஓரளவே தெரிந்த வேற்று மதத்தவர் பேரளவு நம்பிக்கை கொண்டிருப்பதையும் நாம் உணர்ந்திருக்கின்றோம் இல்லையா? இன்றைய நற்செய்தியில் நாம் சந்திக்கும் கானானிய பெண்ணைப் போல வேற்று மதத்தவர் பலர் கிறிஸ்தவர்களாகிய நாம் கொண்டுள்ள நம்பிக்கைக்கு சவாலாக அமைந்த நேரங்களை எண்ணி நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம்.
அன்புள்ளங்களே, இன்றைய உலகின் மீதும் நாளைய உலகின் மீதும் நம்பிக்கை இழந்துள்ள இளையோரை பற்றி சிந்திக்கும் வேளையில் நம்பிக்கை தரும் வண்ணம் செயலாற்றும் இளையோரையும் எண்ணி இறைவனுக்கு நன்றி சொல்ல நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். பார்சலோனாவில் நிகழ்ந்த வன்முறை தாக்குதலுக்கு பதிலாக வெறுப்பை நாங்கள் காட்ட மாட்டோம் என்று அந்நகர மக்கள் தீர்மானித்திருப்பது நம்பிக்கையை தருகின்றது. 3 ஆண்டுகளுக்கு முன் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தென்கொரியாவில் மேற்கொண்ட முதல் ஆசிய திருப்பயணத்தின் போது நம்பிக்கையை வளர்க்க இளையோர் அழைக்கப்பட்டுள்ளனர் என்பதை ஆசிய இளையோரிடம் கூறினார். திருத்தந்தை ஆற்றிய அந்த உரையிலிருந்து ஒரு சில வரிகள்.
நாம் விதைக்க விரும்பும் நன்மை நம்பிக்கை ஆகிய விதைகளை விழுங்கிவிடும் சுயநலம் அநீதி பகைமை ஆகிய களைகள் அதிகம் வளர்ந்து வருகின்றன. செல்வம் அதிகாரம் இன்பம் என்ற பொய் தெய்வங்களின் வழிபாடு வளர்ந்து வருகின்றது. பொருள் வசதிகள் நாளுக்கு நாள் பெருகி வந்தாலும் வெறுமை தனிமை ஆகிய பாலைவனமும் மனித உள்ளங்களில் படர்ந்து வருகின்றது. இந்த உலகில் இளையோராகிய நீங்கள் நம்பிக்கையை வளர்க்க அழைக்கப்பட்டுள்ளீர்கள்
என்று திருத்தந்தை ஆசிய இளையோரிடம் கூறினார்.
அன்பு இதயங்களே, குறுகிய சுயநல சிறைகளிலிருந்து வெளியேறி பரந்த உள்ளத்தை வளர்க்கும் வகையில் கூறப்பட்டுள்ள வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்ற மந்திரத்தோடு நமது சிந்தனைகளை இன்று ஆரம்பித்தோம். முடிவிலும் ஓர் அழகிய தமிழ் செய்யுள் கூறும் சில எண்ணங்களோடு நமது சிந்தனைகளை நிறைவு செய்வோம். யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்று துவங்கும் கணியன் பூங்குன்றனாரின் கவிதை வரிகள் வெறும் கவிதையாக பாடலாக நின்றுவிடாமல் நடைமுறை வாழ்வின் இலக்கணமாக மாற முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த கவிதையின் பொருளை உணர்ந்து நமது சிந்தனைகளை நிறைவு செய்வோம்.
எல்லா ஊரும் எம் ஊர், எல்லா மக்களும் எம் சொந்தம். நன்மை தீமை அடுத்தவரால் வருவதில்லை, துன்பமும் ஆறுதலும் கூட மற்றவர் தருவதில்லை. சாதல் புதுமை இல்லை, வாழ்தல் இன்பமென்று மகிழ்ந்தது இல்லை. சிறியோரை இகழ்ந்து தூற்றியதும் இல்லை, பெரியோரை வியந்து போற்றியதும் இல்லை.
ஆணவ மகந்தை இல்லா எளிய மனம், ஆண்டவன் விருப்பம் நாடும் பணிந்த மனம், அடிமை அச்சம் இல்லா வீர நெஞ்சம், லட்சிய நோக்கம் கொண்ட உறுதியுள்ளம், உன்னகத்தில் உணர்வெல்லாம் என்னவையாக வேண்டும், உன்னிதய கனவெல்லாம் என் நெஞ்சம் காண வேண்டும். புது இதயம் புது வாழ்வு புது உலகம் இறைவா, புது இதயம் ஒன்று தாரும் என் இறைவா, புது வாழ்வாயது மாறும் என் தலைவா. நான் தேடினேன் புது உலகம், அதை காணத்தான் புது இதயம், புது இதயம் ஒன்று தாரும் என் இறைவா.
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது உங்கள் வத்திக்கான் வானொலி.